الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا قوم ادخلوا الأرض المقدسة التي كتب الله لكم فيها ولا ترتدوا على أدباركم فتنقلبوا خاسرين. قالوا يا موسى إن فيها قوما جبارين وإنا لن ندخلها حتى يخرجوا منها فإنا داخلون. وقال رسول الله صلى الله عليه وسلم سيؤتون بأناس من أمتي أعمالهم مثل الجبال. فقال الصحابة من هم يا رسول الله؟ قيل هم منا ومن أبناء جلدتنا يصلون كما نصلي ويصومون كما نصوم ويزكون كما نزكي ولكن إذا عرضت لهم الدنيا قفزوا إليها أو كما قال عليه الصلاة والسلام. தங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, பெரிய பேருபகாரத்தின் காரணமாக, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய அடிப்படையில நடக்கக்கூடிய சில பல சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றான். தீனுடைய சபையில மஜ்லிஸில் அமரக்கூடிய வாய்ப்புகளை தொடர்ந்து நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும் சரி, செலுத்தாவிட்டாலும் சரி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் திருங்கக்கூடிய, அடியார்கள் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கக்கூடிய பல வழிகளை அடியார்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, துன்யாவில மாத்திரம் அடியார்கள் வெற்றி அடைந்து விடக்கூடாது, ஆசிராவில் உள்ள அந்த மிக நீண்ட வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி அடியார்கள் பாவத்தில வழிகேட்டில போகக்கூடிய வேலையில அவர்களுக்கு உண்மையான வழியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது காட்டி கொடுத்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நபிமார்கள் வார காலத்தில் ஒவ்வொரு விதவிதமான பாவங்களும் குற்றங்களும் தவறுகளும் நடந்து கொண்டிருந்தன. ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு தவறு இருந்தார். அவர்களுக்கு முன்னால் உள்ள ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் இன்னும் ஒரு தவறு. ஹதரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு தவறு இருந்தார். ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் வேறொரு விதமான தவறு. ஒவ்வொரு காலத்தில் வித்தியாசமான தவறுகளும் பாவங்களும் குற்றங்களும் நடந்து கொண்டிருந்தன. உலகத்தில் முதல்ல சிறுக்குடிய வணக்கம் ஏற்பட்டது ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த சந்ததியிலிருந்து தான் உலகத்தில் முதலாவது சிறுக்கு ஏற்பட்டது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததியில சில நல்லடியார்கள் இருந்தார்கள். அவர்கள் நல்லவர்கள், சிறந்தவர்கள், வணக்கங்களை இபாதத்துகளை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் அந்த நல்லவர்கள் இறந்ததற்கு பின்னால அவர்களுடைய சந்ததிகள் நினைத்தார்கள், நம்முடைய இந்த பெற்றோர்கள் அல்லது நம்முடைய இந்த உயர்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய உருவப்படங்களை செதுக்கி வைத்து நினைவு வரக்கூடிய வேலையில அடிக்கடி பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய சந்ததிக்கு பின்னால இரண்டாவது மூன்றாவது சந்ததிகள் வருகின்றார்கள். அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இதை தங்களுடைய பெற்றோர்கள் செய்தது ஞாபகத்திற்காக வேண்டி அல்ல, இது நம்முடைய பெற்றோர்கள் செய்தது இவர்களை வணங்குவதற்காக வேண்டி என்று சொல்லி இரண்டாவது மூன்றாவது சந்ததியில வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த உருவப்படங்களை, சிலைகளையே தன்னுடைய தெய்வமாக ஆக்கி வணங்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு இந்த அவர்கள் சிலர்கள் சிலர்களை பார்த்து சொல்லுவாங்க, லா தகருன்ன ஆலிஹத்தக்கும் வலா தகருன்ன வத்தவும் வலா சுவா வலா யகூஸ வயஊக வனஸ்ரா வகது அதல்லூ கஸீரா. அவர்களில் சிலர் சிலர்களை பார்த்து சொல்லுவாங்க, லா தகருன்ன ஆலிஹத்தக்கும் உங்களுடைய தெய்வங்களையும் நீங்க விட்டுவிட வேண்டாம், வலா தகருன்ன வத்தன் வத்து என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல ஒரு மனிதனுடைய பெயர், சுவா என்று இன்னும் ஒருவருடைய பெயர், யஹூஸ் யஹூக் என்பது மற்றவர்களுடைய பெயர், இவர்களையும் வணங்குவதை நீங்க விட்டுடாதீங்க என்று சொல்லி அவர்களை சிலர் சிலர்களை பார்த்து கூறக்கூடிய அளவுல உலகத்தில் முத முதல்ல ஏற்பட்ட சிறுக்குது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில். ஆனால் மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எல்லா காலத்திலேயும் வந்த நபிமார்கள் அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் தான் பாடுபட்டார்கள். அந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானை சீராக்குவதில்தான் முயற்சி செய்தார்கள். வித்தியாசமான பாவங்கள், வித்தியாசமான காலங்கள், வித்தியாசமான நாடு, வித்தியாசமான மனிதர்கள், பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபிமார்கள் மேற்கொண்ட உழைப்பு என்னமோ ஒரே மாதிரியான உழைப்பு. ஏன் அவர்கள் இவ்வளவு பெரிய பாவங்களை குற்றங்களை தவறுகளை செய்வதற்குரிய மிக முக்கியமான காரணம், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லை, அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி அவர்கள் இன்னும் அறியல்ல, அல்லாஹுடைய வல்லமையை விளங்கல்ல, அவனுடைய குதிரத் அவனுடைய சக்தியை விளங்கல்ல. அதனால தான் அல்லாஹுவிற்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதுவர்களுக்கு ரசூல்மார்களுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால நபிமார்கள் முத முதல்ல தன்னுடைய சமூகத்தினர்களுக்கு அல்லாஹுவை விளங்க வைத்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, கடைசியிலே வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஈமானை படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி மாத்திரம் சுமார் 13 வருடத்தை ஒதுக்கினார்கள். அந்த 13 வருட கால எல்லைக்குள்ளால முக்கியமான கடமைகளோ கட்டதிட்டங்களோ உத்தரவுகளோ நிபந்தனைகளோ தடைகளையோ எதையுமே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கவில்லை. 13 வருஷமாக சஹாபாக்கள் ஈமானை படித்தார்கள். முழு இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ், அவனுக்கு உலகத்தில் நிகர் வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுடன் பயப்படக்கூடிய வேறு எந்த ஒரு இறைவனும் உலகத்தில் இல்லை, ஆதரவு வைக்கக்கூடிய வேறு எந்த ஒரு கடவுளும் இல்லை, அவனுக்கு அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி அவன் தனக்கு ஒரு அமீர ஒரு அமைச்சர ஒரு செக்ரட்டரி ஏற்படுத்தி அவன் லஞ்ச வாங்கக்கூடிய செக்கர்த்தி யாருமே அல்லாஹுக்கு கிடையாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அல் அவ்வல் பிலா இப்திதா, ஆரம்பமானவன் அவனுடைய ஆரம்பத்திற்கு ஆரம்பமே கிடையாது, அல் ஆஹிர் பிலா இன்திஹா, அவன் முடிவானவன் அவனுடைய முடிவுக்கும் முடிவு இல்லை, அவனுடைய ஆரம்பத்திற்கும் ஆரம்பம் இல்லை. முழு உலகத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அவன் நாடினா வஸ்துக்களை வைத்தும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான், அவன் நாடினால் வஸ்துக்கள் இல்லாமலும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான், அவன் நாடினால் வஸ்துக்களை வைத்தும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் அவனால் இருக்க முடியும். வஸ்துக்கள் இருந்தா தேவைகள் பூர்த்தி ஆகணும் என்பதில்லை, அல்லாஹ் நாடினா வஸ்துக்கள் இருந்தும் தேவைகள் பூர்த்தி ஆகாது, அவன் நாடினால் வஸ்துக்கள் இல்லாமலும் தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, முத முதல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த யக்கீனை படித்து கொடுத்தார்கள். நபி அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் உள்ள காலத்தில் கிறிஸ்தவர்கள் அவர்கள் முழுமையாக வஸ்துக்களை விட்டுட்டாங்க, அமல்கள்ல இபாதத்துல வெறும் ஜிக்ரு திலாவத்துல மாத்திரம் ஈடுபட்டு துறவரத்தை மேற்கொண்டார்கள். ஆனா துறவரம் என்பது இஸ்லாத்துல இல்ல, வியாபாரம் செய்யாம குடும்பம் நடத்தாம தொழில் செய்யாம அனைத்தையும் ஒதுக்கி குடும்பத்தை மனைவிய மக்களை ஒதுக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு வெறும் வணக்கத்துல மாத்திரம் ஈடுபடுவது அதுவும் இஸ்லாம் அல்ல. ஆனா வணக்கங்களை இபாதத்துகளை கட்டளைகளை சட்டதிட்டங்களை விட்டுட்டு வெறுமனே தொழில் வியாபாரம் பணம் பணம் என்று ஈடுபடுவதும் அதுவும் இஸ்லாம் அல்ல. இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டளைகளையும் வைத்திருக்கின்றான், சில தேவைகளையும் வைத்திருக்கின்றான், அவனுடைய சில உத்தரவுகளையும் வைத்திருக்கின்றான், அவனுக்கு என்று சில ஹுகூக்கள் கடமைகளையும் வைத்திருக்கின்றான். அவனுடைய தேவை, மனைவியுடைய தேவை, குழந்தைகளுடைய தேவை, குடும்பத்துடைய அல்லாஹுடைய தேவை அந்த தேவைகளை பூர்த்தி செய்யவும் வேண்டும், அல்லாஹுடைய உத்தரவுகளையும் நிறைவேற்ற வேண்டும். இரண்டையும் அவர் பேலன்ஸ் பண்ணி இரண்டையும் சமாளித்து வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய வேலையில தான் அவர் அல்லாஹுக்கு நெருக்கமானவராக ஆகலாம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா தூளர்களுக்கு இந்த யக்கீனை படித்து கொடுத்தார்கள். எல்லாமே அல்லாஹுவாக நடக்கின்றது. கிறிஸ்தவர்கள் அவர்கள் வத்துக்களை விட்டுட்டு முழுமையாக வணக்கங்களை இபாதத்தில் ஈடுபட்டு துறவரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், அந்த கிறிஸ்தவர்கள் துறவரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு விட்டார். ஆனால் அதை அவர்களுக்கு நாம் விதியாக்கவில்லை, கடமையாக்கவில்லை. நூதனமான முறையில் அவர்கள் துறவரத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதற்கு மாற்றமாக ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த யூதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர்கள் வத்துக்களை முழுமையாக நம்பினாங்க, தொழில வியாபாரத்தை ஆட்சிய அதிகாரத்தை முழுமையாக நம்பினாங்க. உலகத்தில் அவர்களுக்கு 1000 வருடம் கொடுக்கப்பட்டாலும் இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா? லவ் யூ அம்மரு அவர்களில் ஒருவருக்கு 1000 வருடம் கொடுக்கப்பட்டாலும் இன்னும் அதிகமாக கிடைக்காதா என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை அல்லாஹ் நீதமான நியாயமான உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றிய கிறிஸ்தவர்கள் போன்று முழுமையாக உலகத்துடைய வஸ்துக்களை விட்டுவிடவும் கூடாது. ஹஜ்ரத் மூசாவுடைய உம்மத்தினர்களை போன்று முழுமையாக வஸ்துக்கள் மீது நம்பிக்கை சென்றுவிடவும் கூடாது. வஸ்துக்களை எடுக்க வேண்டும், நம்பிக்கை அல்லாஹுடன் செல்ல வேண்டும். வஸ்துக்களை எடுக்காமல் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விட்டுவிட்டு வாழ்வது இருக்கிறது, அது ஒரு வகையான பாவம். வஸ்துக்களின் மீது நம்பிக்கை செல்வது அது சிறு ஏற்படுத்திவிடும். ஆனால் வஸ்துக்களை எடுத்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றது இருக்குதே, அதுதான் உண்மையான ஒரு இஸ்லாமியனுடைய அடையாளம். வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு வஸ்துக்களை விடும்படி சொல்லல. பல சந்தர்ப்பங்கள்ல சிலர்கள் கேட்டு வராங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட புகாரியில் இந்த ஹதீஸ் வருது, நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவருக்கு கூடாரியை கொடுத்து நீங்க காட்டுக்கு போய் விறகை விட்டு கொண்டு வந்து 2 கிழமைக்கு பின்னால்தான் என்னை சந்திக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பாதிக்கக்கூடிய வழியையும் காட்டி கொடுக்கின்றார்கள். மறுமுனையில அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தான் சம்பாதிக்கணும், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தான் தொழில் செய்யணும், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தான் வியாபாரம் செய்யணும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க இபாதத்தில் இஸ்லாத்தை பின்பற்றது, ஜிக்ரல இஸ்லாத்தை பின்பற்றது, கிலாவத்தில் இஸ்லாத்தை பின்பற்றது, ஹஜ்ஜில் உம்ராவுல இஸ்லாத்தை பின்பற்றது. ஆனா நம்முடைய வியாபாரத்தில் இஸ்லாத்தை பின்பற்றது இல்ல, கொடுக்கல் வாங்கல் இஸ்லாத்தை பின்பற்றது இல்ல, நம்முடைய தொழில இஸ்லாத்தை பின்பற்றதில்லை, நம்முடைய விவசாயத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுவதில்லை, வெறும் இபாதத்தில் மாத்திரம் இஸ்லாத்தை பின்பற்றுவதன் காரணமாக அதை பார்த்து ஒரு சிலர்கள் இஸ்லாத்தில் வருவாங்க. ஆனா நம்முடைய மோசமான கொடுக்கல் வாங்கலை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில சென்று விடுவார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத முதல்ல சஹாபாக்களுக்கு முழுமையான யக்கீனை படித்து கொடுத்தார்கள். அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடினால் உணவை வீட்டு பசியை போக்கலாம், அவன் நாடினால் உணவு இல்லாமலும் நம்முடைய பசியை போக்கி விடலாம், அவன் நாடினால் நீரை வீட்டு தாகத்தை தீர்க்கலாம், அவன் நாடினால் நீர் இல்லாமலும் நம்முடைய தாகத்தை விடலாம், நீரை வைத்தும் தாகம் தீராமலும் இருக்கலாம். குர்ஆன்ல அனைத்திற்கும் ஆதாரம் இருக்கின்றது. மக்கால வாழ்ந்த 13 வருஷ காலகட்டத்தில் இது சம்பந்தமான ஆயத்துக்களை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி சஹாபாக்குடைய உள்ளங்களை சீராக்கி கொண்டே இருந்தான். சஹாபாக்குடைய உள்ளத்துல அல்லாஹுடைய வல்லமைகளை குதிரத்துகளை விளங்க வைத்துக் கொண்டே இருந்தான். 13 வருஷ காலத்தில் ஈமான் சம்பந்தமான ஆயத்துக்களை தான் அதிகமாக அல்லாஹ் இறக்கி கொண்டிருந்தான். ஜாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்கார அரசன் இருந்தான். சாலூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியாக ஆக்கி அந்த ஜாலூத் மன்னனுடன் யுத்தம் செய்யும்படி அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். இப்பொழுது ஹஜ்ரத் சாலூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் சுமார் 80,000 பேர்கள் செல்கின்றார்கள் ஜாலூத் மன்னருடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ற சரித்திரத்தை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். فلما فصل طالوت بالجنود قال إن الله مبتليكم بنهر فمن شرب منه فليس مني ومن لم يطعمه فإنه مني إلا من اغترف غرفة بيده فشربوا منه إلا قليلا منهم. حضرت طالوت عليه الصلاة والسلام தன்னுடைய கூட்டத்தார்களுடன் ஊரை விட்டும் அந்த ஜாலூத் மன்னருடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி வெளியான பொழுது சொன்னார்கள், இன்னல்லாஹ முப்தலீகும் பினஹர், ஒரு ஆறை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிக்க போகின்றான். ஜோர்டான் பெலஸ்தீன் ரெண்டுக்கும் மத்தியில நஹ்ருல் உர்துன் என்று ஒரு ஆறு இருக்கின்றது. அந்த ஆற்றை வைத்து அல்லாஹ் உங்களை சோதிக்க போகின்றான். என்ன சோதனை? பமன் ஷரிப மின்ஹு ஃபலீஸ மின்னி, அந்த ஆற்றிலிருந்து யாரு தண்ணீரை குடிப்பார்களோ அவர் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. வமல்லம் யத்அமுஹு ஃபஇன்னஹு மின்னி, யாரு தண்ணீர் குடிக்காமல் இருப்பார்களோ அவர் தான் என்னை சேர்ந்தவர். ஆனால் இல்லா மனித தரப்ப குருபத்தம் வியதிஹி, ஆனால் யாரு தன்னுடைய இரண்டு கைகளால் ஒரே ஒரு அல்லை அள்ளி குடிக்கின்றார்களோ அவர்களை தவிர அவர்களும் என்னை சேர்ந்தவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சோதிக்க போறான் என்று தாலூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, சுமார் 80,000 பேர் அவர்களுடைய படையில் இருந்தாங்க. 76,000 பேர் தண்ணீரை குடித்து அதர தாலூத்துடைய படையிலிருந்து நீங்கி விடுகின்றார்கள். கொஞ்சம் பேர்கள் அறவே குடிக்காமல் இருந்தார்கள். இன்னும் சுமார் 3,000-4,000 பேர் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய ஒரே ஒரு இரண்டு கைகளால் அள்ளி ஒரே ஒரு அள்ளை கொண்டு போய்வாக்கிக் கொள்கின்றார்கள். தஃப்ஸீர்கள் எழுதப்பட்டிருக்கின்றது, 76,000 பேர் வயிறு நிறைய அவர்கள் பூர்த்தியாக குடிக்கின்றார்கள். ஆனால் பூர்த்தியாக குடித்தவர்களுடைய தாகம் அல்லாஹ் தீர்க்கவில்லை. அவர்கள் குடித்தார்கள் வயிறு நிறைய, ஆனால் அவர்களுடைய தாகம் தீரவில்லை. யாரு இரண்டு கைகளால் அள்ளி குடித்தார்களோ அவர்களுடைய தாகத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தீர்த்து விட்டான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, குர்ஆன் இந்த ஆயத்தை இறக்கி சஹாபாக்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படிக்க வைக்கின்றான். நான் நாடினால் நீரை வைத்தும் உங்களுடைய தாகத்தை தீர்க்காமல் இருப்பேன், நான் நாடினால் நீர் இல்லாமலும் உங்களுடைய தாகத்தை தீர்த்து விடுவேன், அனைத்தும் என்னுடைய நாட்டப்படித்தான் நடக்கின்றது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுக்கின்றான். கடைசி காலத்துல பெரிய ஒரு பிரச்சனை, தஜ்ஜாலுடைய ஃபித்னா வரும். அந்த ஃபித்னாவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி முக்கியமான சில நல்லடியார்கள் தூர் சீனா மலையில போய் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலகட்டம், அந்த காலகட்டத்தில் சில நல்லவர்கள் தூர் சீனா மலையில போய் ஒதுங்கிக் கொள்வார்கள். நபி அவர்கள் அந்த ஃபித்னாவை பற்றி சஹாபாக்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் அஸ்மா பின்ட் உமைஸ் என்று நினைக்கின்றேன், ஒரு அஸ்மா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க தஜ்ஜாலை பற்றி குறிப்பிடுகின்றீர்கள், அதை கேட்டு எங்களுடைய ஈரல்கள் எல்லாம் உடைந்து விடுமோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு பயமாக இருக்கின்றது. நாம் மாவை குலைச்சுகின்றோம், அந்த குலைத்த மாவை ரொட்டியாக சமைத்து சாப்பிடுவதற்கு கூட நாங்கள் விரும்பல, அந்த அளவுக்கு எங்களுக்கு பயமா இருக்குது. ஆனா கடைசி காலத்தில் வரக்கூடிய அந்த காலத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும், அந்த காலத்தில் வாழக்கூடிய முஃமினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று நபி அவர்கள்ட்ட கேட்டதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காலத்தில் வாழக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கு வானவர்களுக்கு எது போதுமோ அதுவே போதுமாகிவிடும். தூர்சீரா மலையிலிருந்து சுப்ஹானல்லாஹ் என்று கூறுவார்கள், அவர்களுடைய பசியை அல்லாஹ் போக்கி விடுவான். அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவார்கள், அவர்களுடைய தாகத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவார்கள், அவர்களுடைய சகல தேவைகளை அல்லாஹ் ஜிக்ரின் மூலமாக பூர்த்தி செய்து கொடுப்பான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அடியார்களுக்குத்தான் தேவை. இவர் இருந்தாத்தா இந்த வேலை நடக்கும், இவர் இருந்தாத்தா இந்த சக்தி நடக்கும், இவர் இருந்தாத்தா இந்த கடை நடக்கும், இவர் இருந்தாத்தான் இந்த வேலை நடக்கும், இவர் இல்லாட்டி வேலை நடக்காது, இது நம்முடைய யக்கீனுடைய பலகீனம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு அல்லாஹ் விரும்பினா ஆணும் தேவையில்லை, பெண்ணும் தேவையில்லை, மனிதனும் தேவையில்லை, ஜின்னும் தேவையில்லை, மனத்தை வைத்தாவது அல்லாஹ் குழந்தையை வளர்த்து காட்டியிருக்கின்றான்.
எல்லாத்தையும் குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஹஜ்ரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்துல தான் ஒருவன் பிறக்கின்றான். அவனுடைய உண்மையான பெயரும் மூசா, ஆனால் அவனை மக்கள் அழைக்கக்கூடிய பெயர் சாமிரி. அவனுடைய உண்மையான பெயர் மூசா, மக்கள் அவனை அழைப்பது சாமிரி என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்துல ஆண் குழந்தைகள் பிறக்க கூடாது என்ற காலத்துல தான் அந்த குழந்தையை அவனுடைய தாய் பெற்றெடுத்து யாருக்கும் தெரியாம ஒரு குகையில கொண்டு போட்டுட்டு அவள் வந்து விட்டாள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அல்லாஹுடைய ஏற்பாட்டை பாருங்க. கடைசி காலத்துல என்னென்ன நடக்கும் என்பது எல்லாம் அல்லாஹுக்கு தெரியும். இவன் என்னென்ன குழப்பங்களை பண்ணுவான், என்னென்ன சித்தனாக்கள் உலகத்தில் ஏற்படுத்துவான், மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவான், இவைகள் அனைத்தும் அல்லாஹுக்கு தெரியும். ஆனால் நமக்கு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தாய் விட்டுவிட்டு செல்கின்றார்கள். ஒரு குகைக்குள்ள மனிதர்களும் செல்வதில்லை, மிருகங்களும் செல்வதில்லை, ஜிங்களும் செல்வதில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அந்த குழந்தையை வளர்க்கின்றான். அதனால் தான் அரபியில் ஒரு கவி சொல்லுவாங்க, வமூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு காஃபிரு, வமூசல்லதி ரப்பாஹு ஃபிரௌனு முர்சலு, வமூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு காஃபிரு. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த மூசா அவன் காஃபிர், அவன் அல்லாஹுவை நிராகரித்தவன். வமூசல்லதி ரப்பாஹு வளர்க்கப்பட்ட அந்த மூசா அவர்கள் முருசலான நபி. ஒரு நபியை காசிடத்தில் வைத்து அல்லாஹ் வளர்க்கின்றான். ஒரு காசிரை மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் வளர்க்கின்றான். தஃபீர் குர்துபியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருவார்கள். வந்த அந்த சிறிய குழந்தை, அந்த குழந்தையுடைய கையை எடுத்து அவருடைய வாயில ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வைப்பார்கள். வாயில வைத்த உடனேயே அவருடைய விரல்கள் இருந்து பால் சுரக்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ்க்கு தேவையில்லை பெண்களை வைத்துத்தான் பால் கொடுக்கணும். அல்லாஹ் நாதினா அல்லாஹ் முடியும் குழந்தையுடைய விரல்களிலிருந்து பால்களை சுரக்குகின்றான். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து அந்த குழந்தையுடைய கையை அவனுடைய வாயில வைப்பார்கள். அவனுடைய விரல்களிலிருந்து பால் சுரக்கும், அவன் பாலை குடிக்குகின்றான். அதற்கு பின்னால அவனுடைய தேவையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பூர்த்தி செய்து அவன் வளர்ந்து கொண்டே இருக்கின்றான். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல குதிரையில ஏறி வருவாங்க. அவர்களுடைய குதிரையுடைய கால் படக்கூடிய இடத்துல உடனடியாக புல்லு முளைக்கின்றது. இதை சிறு வயதிலிருந்து பார்த்த அந்த சாமிரி என்று சொல்லக்கூடியவன், இவருடைய குதிரையுடைய கால் படக்கூடிய இடத்துல முள்ளு முளைக்க புல்லு முளைச்சது என்று சொன்ன, அவருடைய அந்த குதிரையுடைய கால் படக்கப்பட்ட இடத்துல ஏதாவது அற்புதம் இருக்கும் என்று சொல்லி காயப்பட்ட உடனேயே அந்த மண்ணை எடுத்து அவன் பாதுகாப்பாக வைக்கின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அவன் பெரிதானதற்கு பின்னால ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்து, ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை விட்டுட்டு ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க செல்கின்றார்கள். அது நீண்ட பெரிய ஒரு சரித்திரம். அந்த வேளையில்தான் இந்த சாமிரி என்று சொல்லக்கூடியவன் ஃபிரௌனுடைய படைகள் விட்டுவிட்டு சென்ற அந்த நகைகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு அணிந்த சொத்தாக கிடைக்கின்றது. முஸ்லிம்கள் தெரிந்த நகைகள் அனைத்தையும் வாங்கி அதை நெருப்புல போட்டு உருக்கி ஒரு சிறிய மாட்டுக்குட்டியாக ஒரு காலர் சென்றை உருவாக்கி அவன் எடுத்து வைத்த அந்த மண்ணை அந்த மாட்டுடைய வாயில போடுகின்றான். குர்ஆன்ல வருது இது. அந்த மாட்டுடைய வாயில போட்டதோட அந்த மாடு அந்த மாட்டு குட்டி சத்தம் போட ஆரம்பிக்கின்றது. அந்த வேளையில் தான் இவன் சொன்னான், இந்த மாட்டு குட்டி தான் மூசாவுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும். ஹஜ்ரத் மூசா மறந்து அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறார் என்று சொல்லி ஹஜ்ரத் மூசாவுடைய படையில மாட்டுடைய வணக்கத்தை முத முதல்ல அறிமுகம் செய்தவன் அந்த சாமிரி என்று சொல்லக்கூடியவன். அது நீண்ட சரித்திரம். அதற்கு பின்னால துனியாவில் அவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தான் என்று சொன்ன, யாராவது அவனை கிட்டத்தில் போக முடியாது. போம் போம் போது சொன்னா அந்த கூலலாமி சார், நீங்க என்ன தொட்டுடாதீங்க, என்ன தொடாதீங்க. அவன் காற்றுள்ள மிருகங்களை போன்று கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். மனிதர்களை யாரையும் காண இயலாது. கண்டுட்டா லாமி சார், பிராமிசார் என்ன தொடாதீங்க என்ன தொடாதீங்கன்னு சொல்லிக் கொண்டிருப்பார். அவ்வளவு பெரிய ஒரு தண்டனைய உலகத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஒரு அநியாயக்காரன் அல்லாஹ் அவனை வளர்க்குகின்றான். ஒரு மலத்தை வைத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வளர்த்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, மனிதர்களுடைய தேவைகளை அல்லாஹ் நாடினால் மனிதர்களை வைத்து பூர்த்தி செய்வான். அவனால் முடியும். மனிதர்களை இல்லாமல், ஜிங்களும் இல்லாமல் மலக்குமார்களை வைத்து பூர்த்தி செய்யலாம். சில வேளை ஜிங்களை வைத்து பூர்த்தி செய்யலாம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல நிறைய ஆதாரங்கள் இருக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்கள் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே அவர்களுடைய உயிரை வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அந்த காலத்துல ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹி ஸலாத்து ஸலாம் நேருக்கு நேரா கண்ணுக்கு முன்னால வருவாங்க. வந்து சொன்னாங்க, சுலைமான் உங்களுடைய உயிரை வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, இதே வினாடி என்னுடைய உயிரை வாங்கி கொண்டு போனா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கட்டிட வேலை அது அப்படி ஸ்தம்பித்து போய்விடும், அது நின்றுவிடும் என்று சொல்லி சொன்னாங்க. நான் கண்ணாடியால ஒரு அழகான கூண்டை தயார் செய்து அதற்குள்ள ஒரு அசாவை இவ்வாறு நிப்பாட்டி நிறுத்தி நான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில என்னுடைய உயிரை வாங்கிக் கொண்டு போங்கான்னு ஹஜ்ரத் இஸ்ராயலுக்கு உத்தரவிடுகின்றார்கள். தப்சீர்கள்ல இந்த சரித்திரமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் சுலைமானுடைய உயிர் வாங்கப்படுகின்றது. ஒரு கம்பை ஊண்டிக் கொண்டு அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜின்களை. ஜின்கள் கடலுடைய அதர பாதாளத்திற்கு சென்று பெரிய பெரிய பாறை கல்களை, மாணிக்கங்களை, முத்துக்களை கொண்டு வந்து தான் அந்த மஸ்ஜிது அக்காவை கட்டிக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் சுலைமான பார்த்தா அந்த ஜின்களுக்கு பயம் ஏற்பட்டுவிடும். அதனால வேகமா வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இறந்து எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வாரங்கள் கழிந்து விடுகின்றது. அவர்கள் தாங்கி இருந்த அந்த கம்பை கரையான் பூச்சி கடிக்க ஆரம்பிக்கின்றது. கடித்து 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 அவர்கள் கை பிடித்திருந்த அந்த இடத்திற்கு வந்த உடனேயே அந்த கம்பு கீழே வீழ்கின்றது. ஹஜ்ரத் சுலைமானுடைய ஜனாசா அந்த சடலமும் கீழே விழுந்து விடுகின்றது. அந்த வேளையில தான் ஜின்களுக்கு தெரிகின்றது, ஹஜ்ரத் சுலைமான் இறந்து ரொம்ப நாளாகி விட்டது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றால், ஃபலம்மா கபைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாப்பத்துல் அர்தி தாக்குலு மின் ஸாதா. ஹஜ்ரத் சுலைமானுக்கு நாம் மரணத்தை கொடுத்த பொழுது அவருடைய மரணத்தை அறிவிக்கவில்லை. அந்த கரையான் பூச்சியே தவிர அவர் கீழே வீழ்ந்த பொழுது தபையனத்தில் ஜின்களுக்கு இப்பொழுது தான் தெரிகின்றது. அல்லவ் கானூயில் அந்த ஜிண்கள் கூறுகின்றார்கள், எங்களுக்கு மாத்திரம் மறைமுகமான செய்தி தெரியுமண்டா, இவ்வளவு மோசமான ஒரு அதாவில நாங்கள் ஈடுபட்டிருக்க மாட்டோமே, இவ்வளவு மோசமான ஒரு வேதனையில நாங்கள் ஈடுபட்டிருக்க மாட்டோமே, இந்த கட்டிட வேலையை அப்படியே வீசிவிட்டு சென்றிருப்போமே. ஆனா அந்த வேலையில அந்த கட்டிட வேலையையும் அல்லாஹ் முடித்து விட்டான். இதுல பல விஷயங்கள் தெளிவாகின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, ஜிண்களுக்கு கூட மறைமுகமான விஷயம் தெரியாது. சிலர்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு நடக்கிறது அவருக்கு தெரியும், அடுத்த வாரம் என்ன நடக்கும் அவருக்கு தெரியும். அல்லாஹுவே தவிர மறைமுகமான விஷயம் உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில விசேஷமான நிகழ்ச்சிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான். இன்ன விஷயம் நடக்கும், இன்ன விஷயம் நடக்கும். அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர நபி அவர்களுக்கும் வேறு எல்லா விஷயங்களும் நபி அவர்களுக்கும் தெரியாது, மலக்குக்கும் தெரியாது, ஜின்னு தெரியாது, வலிக்கும் தெரியாது, இறை நேசருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய குத்துபோ ரவுசோ யாராக இருந்தாலும் சரி, மறைமுகமான விஷயம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அவ்வளவு பெரிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கட்டிட வேலைய மனிதர்கள் இல்லாம வெறுமனே ஜிங்களை வைத்து அல்லாஹ் வாங்கி இருக்கின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, இது போன்ற சரித்திரங்களை குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி கூறுவதற்கு காரணம் என்ன? முதலாவது நாம் நம்முடைய யக்கீனை சீராக்கணும். அல்லாஹ் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்ததன் காரணமாக, அவன் மீது இருக்கக்கூடிய யக்கீன் குறைந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய சட்டதிட்டங்களுக்கு, அவனுடைய கட்டளைகளுக்கு, அவனுடைய உத்தரவுகளுக்கு லப்பைக் சொல்வது கஷ்டமாக இருக்கின்றது, பாரமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, 13 வருஷமாக சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் இந்த யக்கீனை படித்து கொடுத்தாங்க. 40 வருஷமாக அல்லாஹ் நபிமார்களுக்கு ஈமானுடைய கருவியத்தை கொடுத்துட்டு அதற்கு பின்னால தன் நுபுவத்தை கொடுத்தான். 40 வருஷத்துக்கு முன்னால யாரையும் அல்லாஹ் நபியாக அனுப்பல்ல. ஏன்? இந்த 40 வருஷம் வரைக்கும் அவர்களுக்கு ஈமானுடைய கருவியத்தை அல்லாஹ் கொடுத்தான். நபிமார்களுக்கு 40 வருஷம், சஹாபாக்களுக்கு 13 வருஷம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, சஹாபாக்களுடைய காலத்துல படித்த அந்த ஈமான முஜாஹதாவோடு தியாகத்தோடு படிக்க வேண்டிய முறைப்படி படிக்காததுனாலதான் நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, குரானை தெரிந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹதீஸ விளங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உணவையும் கொடுக்கலாம், நீரையும் கொடுக்கலாம், வெளிச்சத்தையும் கொடுக்கலாம், மழையையும் கொடுக்கலாம், ஆடையையும் கொடுக்கலாம். அல்லாஹ் நாடினா முழு தேவைகளை மனிதனுடைய எந்த ஒரு சிறிய உதவியும் இல்லாமல் அல்லாஹ்வால் பரிபூர்ணமான முறையில பூர்த்தி செய்து கொடுக்கலாம். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்துடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல திருப்பி திருப்பி கூறுகின்றான். ஹதரத் இப்ராஹிமை பற்றி, ஹதரத் மூசாவை பற்றி, ஹதரத் நூஹை பற்றி மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அல்லாஹ் கூறுவதற்குரிய காரணம், இதை வெறுமனை வாயால் ஊதுவதல்ல, இது நம்முடைய உள்ளங்கள்ல இறங்க வேண்டும், நம்முடைய யக்கீன் சீராக வேண்டும், முழுமையாக அல்லாஹுவை நம்ப வேண்டும், அல்லாஹுடைய வல்லமையை குதிரத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சரித்திரங்களை குர்ஆன்ல கூறிக்கொண்டே இருக்கின்றான். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டம் பிரவுன் நைல் நதியிலிருந்து மூழ்கடிக்கப்பட்டதற்கு பின்னால அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், உங்களோட ஒரிஜினல் ஊரு மிசர் இல்ல, உங்களோட சொந்த ஊரு ஷாம் தேசம். ஹதரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததியில வந்தவர்கள் தான் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம். ஹதரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 12 மகன்மார்கள் இருந்தார்கள். ஹதரத் யாகூபுடைய பெயர் இஸ்ராயல். ஹதரத் யாகூப் அவர்களுடைய பெயர் இஸ்ராயல். பனு இஸ்ராயல் யாகூபுடைய சந்ததிகள். யாகூபுக்கு 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளுடைய பிச்சரம் தான் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பனு இஸ்ராயல் என்று சொல்லக்கூடிய அந்த 12 பிச்சரங்கள். அவர்களுடைய ஒரிஜினல் ஊர் ஷாம் தேசம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிஸ்ர் ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளையில யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகன்மார்களுக்கும் அவர்களுடைய நாட்டில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டதனால மிஸ்ருக்கு சென்று விடுகின்றார்கள். மிஸ்ர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால மிஸ்ரிலேயே தங்கி விட்டார்கள். ஆனா உண்மையான ஊர் ஷாம் தேசம். இவர்கள் ஷாமை விட்டு விட்டு மிஸ்ருக்கு வந்ததனால அந்த ஷாம் தேசத்தை அமாலிகா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார்கள் கைப்பற்றி விட்டார்கள். இப்பொழுது அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், அவர்களுடைய பேர குழந்தைகளுக்கு உங்களோட ஒரிஜினல் ஊர் ஷாம் தேசம் அந்த நாட்டுக்கு சென்று அவர்களோடு யுத்தம் செய்து அந்த கைப்பற்றோனும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றோனும் பலஸ்தீன நீங்க கைப்பற்றுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உத்தரவு. குர்ஆன்ல கூறுகின்றார், யா குமுதுஹுருல் அர்தல் முகத்தஸத்தல்லதீ கதவல்லாஹு லகும் ஃபீஹா
ولا ترتدوا على ادباركم فتنقلبوا خاسرين يا கூட்டமே உங்களுக்கென்று விதியாக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த தூய்மையான ஊரில் நீங்க நுழைந்திருங்க. நீங்க புறமுதுகு காட்டி விட வேண்டாம், அவர்களுடன் யுத்தம் செய்யாமல் திரும்பி வந்து விட வேண்டாம் என்று அல்லாஹுடைய உத்தரவு. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, காலையா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன். மூசாவே அங்க பெரிய அதாவது ஜவான்கள், பலசாலிகள், சக்தி வாய்ந்தவர்கள் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டுட்டோம். யா மூசா லன்னதுஹுலஹா ஹத்தா யக்ருஜு மின்ஹா, அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியில வார வரைக்கும் நாங்கள் அந்த ஊருக்குள்ள நுழையவே மாட்டோம், எங்களால் யுத்தம் செய்ய இயலாது, நாங்கள் திரும்பி எங்களுடைய மிஸ்ருக்கு திரும்பி போய் விடுவோம் என்று மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஹஜரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் உள்ள அந்த ஆயிரக்கணக்கான மனிதர்கள் சொல்றாங்க, எங்களால யுத்தம் செய்யலாது, நாங்க திரும்பி நம்முடைய சொந்த ஊர், நாங்க வாழ்ந்து கொண்டு இருந்த ஊர் இசுருக்கு திரும்பி போக போறோம் சொல்லி அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அந்த மிஸ்ருக்கும் பெலஸ்தீனுக்கும் மத்தியில ரெண்டுடைய போர்டருக்கு மத்தியில் உள்ள இடம் அவ்வளவு பெரிய தூரம் அல்ல, ஒரு 16 அல்லது 18 கிலோமீட்டருடைய தொலை தூரம் தான் இருக்கும். அல்லாஹுடைய உத்தரவை விட்டுடுறாங்க, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யறாங்க, அல்லாஹுடைய ரசூலுடைய உத்தரவுக்கு மாறு செய்து நம்முடைய சொந்த ஊருக்கு திரும்பி போவோம் என்று சொல்லி திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, காலை யானது நடக்க ஆரம்பிப்பாங்க, நடந்து கொண்டே இருப்பாங்க, மாலை வரைக்கும் நடந்து 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 இரவானதோட அவர்களுடைய நடைய நிப்பாக்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா நேற்று காலையில ஆரம்பித்த அதே இடத்துல தான் இன்றைக்கும் இருப்பாங்க, மீண்டும் இரண்டாவது நாள் நடப்பாங்க, நடந்து கொண்டே இருப்பாங்க, இருளாகிற வரைக்கும் நடப்பாங்க, அடுத்த நாள் காலையில பார்த்தா முதலாவது நாள் ஆரம்பித்த அதே இடத்துல இருப்பாங்க. அப்படி ஒரு நாளோ, இரண்டு நாளோ, ஒரு வாரமோ, இரண்டு வாரமோ, ஒரு மாதமோ, ஒரு வருஷமோ அல்ல, 40 வருஷமா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அந்த தீஹ் என்ற மைதானத்தில் வைத்துட்டான். குர்ஆன்ல கூறுகின்றான், முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த ஊர் 40 வருஷத்துக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. அவர்கள் யாரும் சொந்த ஊருக்கு திரும்பி செல்லல, ஹஜ்ரத் மூசாவும் திரும்பி செல்லல, ஹஜ்ரத் ஹாரூனும் திரும்பி செல்லல, அவர்கள் அனைவர்களுடைய கபர்களும் அந்த மைதானத்தில் தான் ஏற்படுகின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, பாலைவனம், செத்திரிகள் இல்ல, சொற்கள் இல்ல, மாக்கத்துகள் இல்ல, கடைகள் இல்ல, எந்த ஏற்பாடும் இல்ல. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய தேவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத்தால் பூர்த்தி செய்து கொடுத்தான். வெயில நடந்து கொண்டே இருப்பாங்க, ஹஜ்ரத் மூசாவுட்ட சொல்லுவாங்க, மூசா எங்களுக்கு வெயில் அதிகமா இருக்குது, நிழல் தேவை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வதல்லல்னா அலைஹிமுல் கமாம வ அன்ஸல்னா அலைஹிமுல் மன் வ ஸல்வா, மேகத்தை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் நிழல் கொடுத்தோம். நடந்து கொண்டே இருப்பாங்க, கீழால மேலால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மேகங்களை அனுப்பி அவர்களுக்கு மேகங்களின் மூலமாக வெயிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கின்றான். இரவானதும் இரவனுடைய சில ஆரம்ப பகுதியில வெளிச்சமாக இருக்கும், பிந்திய பகுதியில இருட்டா இருக்கும். ஹஜ்ரத் மூசாவுக்கு சொல்லுவாங்க, மூசாவை இருட்டா இருக்குது, இருளாக இருக்குது, எங்களுக்கு வெளிச்சம் தேவை. அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு மாத்திரம் அல்லாஹ் விசேஷமான ஒரு வெளிச்சத்தை அனுப்பி அவர்களுடைய இரவுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வைப்பான். தாகம் வரக்கூடிய வேலையில ஹஜ்ரத் மூசாவுட்ட வந்து சொல்லுவாங்க, மூசா எங்களுக்கு தாகமா இருக்குது, எங்களுக்கு நீர் தாங்காண்டு. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வைஸ்கா மூசா பி கௌமிஹி ஃபகுல் நஜ்ரிப் பியாஸாகல் ஹஜர், அவர்கள் மூசாட்ட தண்ணி கேட்ட அந்த வேலையில நாங்க மூசாட்ட சொன்னோம், மூசாவே அலைஹி ஸலாத்து வஸலாம் உங்களுடைய பேகுக்குள்ள சிறிய ஒரு கல் இருந்துச்சு, அந்த கல்லுல உங்களோட கம்பால் அடிங்க, அந்த சிறிய ஒரு கல், அந்த கல்லிலிருந்து 12 ஊற்று கண்களை அல்லாஹ் பெருக்கெடுத்து ஓட செய்வான்.
அந்த 12 சந்ததிகளும் ஒவ்வொரு குரூப்ல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் தேவையான அளவு தண்ணீரை எடுத்து குடிக்க முடிப்பாங்க. பசி வந்தா அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மண்ணு கல்வா என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான உணவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். ஹஜரத் ஈசா அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இறக்கப்பட்ட மண்ணு கல்வா வேற, ஹஜரத் மூசா அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இறக்கிய மண்ணு கல்வா வேற, ஹஜரத் ஈசா அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தது தயாரிக்கப்பட்ட உணவு, சுடப்பட்ட ரொட்டி, சமைக்கப்பட்ட மீன் கறிய ஆகாயத்திலிருந்து வானத்திலிருந்து மரவையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். குர்ஆன்ல ஒரு சூரா வருது, சூரத்துல் மாயிதா. மாயிதா என்றாலே மரவை என்று பெயர், மரவை பெரிய சத்துக்கு பெயர். அந்த மரவையில உணவு இறக்கப்பட்டதனால தான் அந்த சூராவுக்கே சூரத்துல் மாயிதா. அது ஹஜ்ரத் ஈசாவுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தது. ஆனா ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்துல மண் என்று சொன்னா ஒரு வகையான கனியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். எந்த இடத்தில் அவர்கள் வாழ்கின்றார்களோ அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு வகையான கனி கிடைக்கும். கல்வாண்டு சொன்னா ஒரு சின்ன சின்ன பறவை, காடை போன்ற ஒரு பறவை அவர்களுக்கு மேலால தலைக்கு மேலால பறந்து கொண்டிருக்கும். பசி வந்தா அந்த கனியை அவர்கள் பீச்சு சாப்பிடுவார்கள். அந்த பறவையை பிடித்து அதை அறுத்து அதை நெருப்புல போட்டு சாப்பிடுவாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உணவுடைய தேவை, அவர்களுடைய உடையுடைய தேவை, நீருடைய தேவை, வெளிச்சத்துடைய தேவை சகலதையும் பூர்த்தி செய்து கொடுத்தான். எந்த அளவுக்குண்டா அல்லாமா முஃப்தி ஷஃபி சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மஹர்ஃபுல் குர்ஆன் என்ற அந்த தஃப்ஸீர்ல ஒரு ரிவாயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா அவர்கள் அந்த காலத்துல ஆண்களும் வாழ்ந்தாங்க, பெண்களும் வாழ்ந்தாங்க, குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் சட்டையை அணிவிப்பார்கள். அந்த சட்டையை அல்லாஹ் அழுக்கடைய செய்ய மாட்டான். அந்த சட்ட ஊட்டை ஆகாது, அந்த சட்ட கிளியாது, அது பழசாக ஆகாது. குழந்தை பெரிதாக பெரிதாக அந்த சட்டையும் பெரிதாகி கொண்டே இருக்கும் என்றும் தஃப்ஸீர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அல்லாஹ் அனைத்தையும் நம்முடைய படிப்பினைக்காக வேண்டி உலக மக்களுக்கு செய்து காட்டியிருக்கின்றான். அல்லாஹுவால எதுவுமே கஷ்டம் இல்ல. சபபுக்குத்தான் வஸ்துக்களை வைத்திருக்கின்றான், பொருட்களை வைத்திருக்கின்றான், உணவை வைத்திருக்கின்றான், நீரை வைத்திருக்கின்றான், வெளிச்சத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நாடினா இவைகள் ஒன்றும் இல்லாமல் அதிகாரிகளுடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்து தரலாம். மேலான பெரியார்களே, கனபாக்களே, சகோதரர்களே, இது சம்பந்தமான பல சரித்திரங்களை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதற்கு காரணம் என்ன? சஹாபாக்களுடைய யக்கீனை சீராக்குவதற்கு. அந்த யக்கீனின் மூலமாக, அந்த அது சம்பந்தமான ஆயத்துகளின் மூலமாக அவர்களுடைய ஈமான் சீராகி கொண்டே இருக்குது. ஈமான்ல பலம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. மதீனாவுக்கு போனதற்கு பின்னால அல்லாஹோட எந்த கட்டளை வந்தாலும் சரி லப்பை சொல்லி அவர்கள் தயாராகினார். காரணம் என்ன? மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஈமானுடைய பாடம் அது பலமான பாடமாக இருந்தது, உறுதியான பாடமாக இருந்தது. ஏன்? அது போன்ற பல நிகழ்ச்சிகளை சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். நபிமார்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்தானோ அதே மாதிரி பல விதங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கும் உதவி செய்தான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா நபியுடைய காலத்துல சஹாபாக்களுடைய யக்கீனும் அந்த மாதிரி, அல்லாஹும் அதே மாதிரி நடந்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னா நபியுடைய காலத்துல மதீனாவுக்கு போனதற்கு பின்னால நிறைய மனிதர்கள் மதீனாவை நோக்கி வருவாங்க. நபி அவர்களுடைய கையை பிடித்து அவர்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்து நபியிடம் இருந்து முக்கியமான விஷயங்களை படித்துக் கொள்ளணும் என்று சொல்லி யமன்ல இருந்து, மிஸ்ரில் இருந்து, பல நாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான மனிதர்கள் கடைசி காலத்துல மதீனாவை நோக்கி வர ஆரம்பித்தார். அந்த கூட்டத்தில் தான் அபு மூசல் அச்சாரி, ஹஜரத் அபு மாலிக் அச்சாரி என்று சொல்லக்கூடிய அச்சாரியன் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்களும் யமன்ல இருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். வரக்கூடிய வேளையில் அவர்கள் கொண்டு வந்த கொஞ்சம் ஈட்டப்பழம் அல்லது உணவுகள் கொஞ்ச நாள்ல முடிந்து விடுகின்றது. ஒரு கூடாயத்தை அடித்து தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காலையில் வருவாங்க மஸ்ஜித் நபவிக்கு, நபி அவர்களுடைய சபையில மஜ்லிஸ் உட்கார்ந்து வீண படிப்பாங்க, இரவானதும் கூடாரத்துக்கு போயிடுவாங்க. இப்படி கொஞ்சம் நாள் கழிஞ்சு கொண்டே இருக்குது. கழிய கழிய அவர்கள் கொண்டு வந்த உணவு பேரீட்டம் பலன் அவர்களுடைய காசு எல்லாமே முடிந்து விடுகின்றது. இப்பொழுது ஒரு நாள் கழிகின்றது பசியோடு, இரண்டாவது நாள் கழிகின்றது அதை விட பசி, மூணாவது நாள் கடும் பசி ஏற்பட்ட வேளையில இப்பொழுது முடிவெடுக்கிறாங்க. நாங்க நபியிட்ட கேட்காம வேற வழியே இல்லாதுன்னு சொல்லி நபி அவர்கள்ட்ட கேட்பதற்காக வேண்டி ஒரு சஹாபிய முடிவு செய்யறாங்க. அந்த சஹாபி அவர்கள் நபியுடைய வீட்டுக்கு வராங்க. நபியுடைய வீட்டுக்கு உள்ளே செல்லல்ல, இப்பொழுது தான் வாசல்ல வந்து நிற்கிறாங்க. நபியுடைய வீட்டுக்குள் இருந்து நபி அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. குர்ஆனுடைய இந்த ஆயத் அவருடைய காதல விழுவுது. அந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்கள், மனிதர்கள், மிருகங்கள், விசிஜந்தர்கள், உயிரினங்கள் அனைத்துடைய உணவுடைய பொறுப்பு அது அல்லாஹுடையதாக இருக்கின்றது. அல்லாஹுடைய கையில்தான் இருக்கிறது. அவைகள் எங்கே வாழும், அவைகள் எங்கே மரணிக்கும் என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்று ஆயத் ஓதப்படுகின்றது. இதை கேட்டதோட முழு உயிரினங்களுக்குரிய உணவை அல்லாஹ் பொறுப்பெடுக்கின்றார் என்று சொன்னார். நாங்க சஹாபாக்கள் அச்சாயின் நபியை கண்டோங்க, முஸ்லிம்கள் எங்களுடைய உணவை எப்படி அல்லாஹ் பொறுப்பெடுக்காமல் இருப்பான், நிச்சயமா பொறுப்பெடுப்பான் என்று சொல்லிட்டு அவருடைய உள்ளத்திலேயே சொல்லிக்கொண்டு நபியை சந்திக்கவும் இல்லை, நபியோட கதைக்கவும் இல்லை, தன்னுடைய கூட்டம் சொன்ன விஷயத்தை சொல்லவும் இல்லை, நேரடியா போராங்கத்தினுடைய கூட்டத்தாருக்கு பாருங்க எந்த அளவுக்கு எத்தனை இருக்கும். இப்பதான் மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சில திணைகள் தான் கடந்திருக்கின்றது. தன்னுடைய கூட்டத்தில் போய் சொன்னாங்க, உங்களுடைய உணவுக்கு ஏற்பாடு நடந்து விட்டது. அவங்க நினைச்சாங்க இவர் நபிக்கு போய் சொல்லி நபி அவர்கள் உணவுக்கு ஏற்பாட்டை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இவர் வெறும் சொல்லிட்டாரு, உங்களுடைய உணவுக்கு ஏற்பாடு நடந்து விட்டது. கொஞ்ச நேரம் கழியல்ல ரெண்டு பேர் பெரிய மரவேல சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுடைய கூடாரத்துக்கு பக்கத்துல கேட்கிறாங்க, அச்சாரியின் குடும்பத்தார்கள் எங்கே இருக்கிறாங்க சொன்னாங்க. நாங்கத்தான் அச்சாரியின் குடும்பம் சொன்னாங்க, இந்த உணவை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ரெண்டு பேரும் போய்விட்டார். இவர்கள் நல்ல முறையில் சாப்பிடுறாங்க, பல நாட்களுடைய பசி, வயிறு நிறைய சாப்பிட்டு முடிந்ததற்கு பின்னால உணவு முக்கியமா இருக்குது. இப்ப யோசிக்கிறாங்க நபியவங்க அனுப்பி வைச்ச உணவு இது நபி அவர்களுக்கே திருப்பி அனுப்பி வைத்து விடுவோம் என்று சொல்லி இன்னொருடைய கையில கொடுத்து, நாயகமே நீங்க அனுப்பி வைத்த உணவு நல்ல டேஸ்டா இருந்துச்சு, ருசியா இருந்துச்சு, நாங்க எல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டோம் என்று சொல்லி சொல்லி அனுப்புகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, நபி தந்த செய்தி போய் சொல்ல ஒன்றும் அதிகாரிகளுடைய நம்பிக்கை வைத்து, நம்முடைய யக்கீனை வைத்து, நம்முடைய எண்ணம் எந்த மாதிரி இருக்குமோ அதே சொல்லிருந்தாலும் சரி, பெண்ணா சொல்லிருந்தாலும் சரி, அதிகாரிகள் எந்த மாதிரி நினைப்பார்களோ அவர்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் வீணடிக்க மாட்டான். இந்த காலத்திலேயும் ஒரு சரித்திரம் ஞாபகத்துக்கு வருகின்றது. சயீத் அகமது மௌலானா ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவருடைய கபரை ஒளிமயமாக ஆக்கி வைக்கணும். அவர்கள் ஒரு சமயத்தில் இந்த சரித்திரத்தை சொன்னாங்க. மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு 100 வருடம் கூட கழியல்ல இந்தியாவுடைய பெரிய உலமாக்கல்ல மிக முக்கியமான ஒரு ஆளின் அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மல்பூசலாத்தில் எழுதுகின்றார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வந்து பிடிக்கல. தில்லி சிட்டியில ஆயிரக்கணக்கான பள்ளிகள், ஒவ்வொரு பள்ளியில ஒவ்வொரு ஹிஃபுது மதரஸா இருந்து கொண்டே இருக்கும். 10 மாணவர்கள் 15 மாணவர்கள் அங்கு ஹஃபிஸ் பண்ணுவாங்க, குர்ஆன பாடமாக்குவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களிலிருந்து மாணவர்கள் வருவாங்க, வந்து குர்ஆன பாடமாக்கிட்டு ஓத வேண்டிய கல்விகளை ஓதிட்டு ஊர்களுக்கு போவாங்க. அந்த காலத்துல ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சிறிய மாணவர் வருகின்றான், ஒரு பள்ளிவாசலுக்கு வருகின்றான். வந்து ஆசிரியத்தை கேட்கின்றாரு, உங்களோட பள்ளியில உங்களோட மதரசால சேர்ந்து நான் ஓதணும். ஆசிரியர் சொல்றாரு, சரி நீங்க ஓதலாம், சபபுக்கு என்று சொல்லி உங்களோட உணவுக்கு என்ன ஏற்பாடு செய்ய போறீங்க? இப்பதான் மதரசாக்கள்ல மூணு நேரம் உணவு டீ எல்லாம் கொடுக்கப்படுது. அந்த காலத்தில் ஒன்றும் இல்ல, ஓலி மட்டும் கொடுப்பாங்க, மற்ற எல்லா மாணவர்களுடைய முழு செலவு. சொன்னாங்க சபபுக்கு உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொண்டு வாங்க. அந்த மாணவன் சொன்னான், அல்லாஹ் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வான், அல்லாஹ் என்னுடைய தேவையை பூர்த்தியாக்கி தருவான், அதனால நீங்க என்ன கேட்டுக்கோங்க. ஆசிரியர் சொன்னாரு, இல்ல மகனே, நீங்க ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொண்டு வாங்க, உங்களை நான் மதரசால கேட்கிறேன். ரெண்டு மூணு நாள் அப்படியே கழிகின்றது. அவர் என்ன செய்கின்றார், அடிக்கடி பஜாருக்கு போறாரு, திரும்பி வராரு, போறாரு, திரும்பி வராரு. அந்த பள்ளிக்கு பக்கத்துல ஒரு ஹிந்து ஒரு ஹோட்டல் போட்டிருந்தான். அவன் இந்த சிறுவனை பார்த்து, அடிக்கடி போய் வரக்கூடிய இந்த காட்சியை பார்த்து அந்த சிறுவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ எந்த ஊரு, என்ன விஷயமா வந்தா? இல்ல இப்படித்தான் ஓத வந்தேன். ஆனா மாணவர் சொல்லிட்டாரு, மன்னிக்கணும் ஆசிரியர் அவர்களே, உங்களோட மதரசால சேர்ந்து ஓதுறதுக்கு நான் விருப்பம் இல்ல. நான் முத முதல்ல வந்த வேலையில அல்லாஹ் எனக்கு உணவை தருவான் என்று சொன்ன வேலையில நீங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா இப்போ கேவலம் ஒரு ஹிந்து அவன் என்னுடைய உணவுடைய பொறுப்பை ஏற்ற வேலையில நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. இந்த மாதிரி ஆசிரியர்கள்ட்ட ஓதுறதுக்கு நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லி அடுத்த பள்ளியை நோக்கி செல்கின்றான். அடுத்த பள்ளியில் உள்ள உஸ்தாத் அதே கேள்வியை கேட்கிறாரு, அதே பதிலை சொல்கின்றார். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, அந்த உஸ்தாது சொன்னாரு, தம்பி உனக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தா அல்லாஹ் ஏதாவது ஏற்பாடு செய்தாவது உனக்கு உணவை தருவான், நீ சேர்ந்து ஓது என்று சொல்லி அந்த மாணவனை மதரசால சேர்த்துக் கொள்றாங்க. அல்லாமா அஷ்ரஃபுடி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த சரித்திரத்தை தன்னுடைய கிதாபில் எழுதுறாங்க. அந்த மாணவன் சேர்ந்த முதலாவது நாள் என்ன நடக்குது என்று சொன்னா, அந்த மஹல்லாவுல ஒரு ஜனாசா, யாரோ ஒரு ஆள் இறந்து விடுகின்றார். அந்த காலத்தில் ஒரு வழக்கம், யாராவது மஹல்லால் இறந்துட்டா பள்ளிவாசல் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு 40 நாளைக்கு அந்த வீட்டிலிருந்து இலவசமா சாப்பாடு கொடுப்பாங்க. இவர் போய் சேர்ந்த முதலாவது நாள் ஒரு ஜனாசா விழுது, இவருக்கும் மற்ற மாணவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து 40 நாளைக்கு உணவு கிடைக்குது. 40 நாள் முடிந்து 47 நாள் இரண்டாவது ஒரு ஆள் இறக்கிறாரு, 80 நாள் முடிந்து 87 நாள் மூணாவது ஒரு ஆள் இறக்கிறாரு. இப்ப மஹல்லா வாசிகளை கூப்பிட்டு அந்த ஆசிரியர் சொன்னாரு, நீங்க நல்ல முறையில கவனமா கேட்டுக் கொள்ளுங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்க கூடிய ஒரு சிறுவன் என்னுடைய மதரசாவுக்கு வந்திருக்கிறான், அவனுடைய நம்பிக்கையை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அவனுக்கு உணவு கொடுப்பதற்கு தேவைப்பட்ட உங்களோட முழு மஹல்லா வாசிகளை மௌத்தாக்கியாவது அல்லாஹ் அவனுக்கு உணவை கொடுப்பான் என்று அவனுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு மழை மாதிரி உறுதியா இருக்குது. அவனுடைய நம்பிக்கைக்கு அல்லாஹ் துரோகம் செய்ய மாட்டான். அவனுடைய உணவுடைய பொறுப்பை நீங்க எடுங்கன்னு சொல்லி அந்த மஹல்லா வாசிகளுக்கு விளங்க வைக்கின்றார் அந்த ஆசிரியர். அஷ்ரஃபுல் காலேஜ் ரஹமத்துல்லாஹ் அலைஹி தன்னுடைய மல்ஃபூஸாத்துல இங்கு இந்த கருத்திற்கு எழுதுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அல்லாஹ் ஆளை பார்ப்பதில்லை, பெருமிளைய பார்ப்பதில்லை, குலத்தை பார்ப்பதில்லை, கோத்திரத்தை பார்ப்பதில்லை, வெளிரங்கமான தோற்றத்தை பார்ப்பதில்லை, உள்ளத்தில் உள்ள யக்கீனை பார்க்கின்றான், நம்பிக்கையை பார்க்கின்றான், அவனுடைய உறுதியை பார்க்கின்றான். யாருடைய உள்ளத்துல எவ்வாறு உறுதி இருக்குமோ அதே விதத்துல தான் அல்லாஹ் நடந்து கொள்வான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, இந்த யக்கீன உண்டு பண்ணுவதற்குத்தான் சஹாபாக்கள் பெரிய பெரிய தியாகங்களை செய்தாங்க. நிரந்தரமா நாட்டை விட்டாங்க, நிரந்தரமா ஊரை விட்டாங்க, நிரந்தரமா மனைவியா மக்களா குழந்தைகளை விட்டாங்க. அதற்கு முன்னால வாழ்ந்தவர்களும் இஸ்லாத்திற்காக, தீனுக்காக, ஈமானுக்காக ஆண்கள் என்ன பெண்கள் கூட எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தாங்கன்னு சொன்னா, அதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒரு கணக்காளன் இருக்கின்றான். தஃபீர் இப்னு கஸீர்ல இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கணக்காளர் இருக்கின்றார், அந்த கணக்காளருடைய மனைவி அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டா, அவனும் மூசா அலைஹி ஃபிரௌனுடைய வீட்டுல என்ன செய்கின்றார், ஹிஜ்ரத் செய்து கொண்டிருக்கின்றார். ஃபிரௌனுடைய ஒரு மகளுடைய தலையை வாரிக்கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய கை தவறி சீப்பு கீழே விழுவது. விழுந்ததோடு அவர் சொன்னா, யாரு அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ளலையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னதுடன், ஃபிரௌனுடைய மகள், என்னுடைய வாப்பா இல்லாம உங்களுக்கு வேறொரு ரப்பு வேறொரு கடவுள் இருக்கிறான்னு சேர்த்து ஓங்கி கண்ணத்தில் அடிக்கின்றால், அவர் சொன்னா, உன்னுடைய பாப்பாவுடைய என்னுடைய முழு உலக மக்களுடைய ரப் அல்லாஹ், அவனைத்தான் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி தன்னுடைய வாப்பாட்ட போய் விஷயத்தை சொல்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது அந்த பெண்ணை ஃபிரௌன் அழைத்து, ரெண்டு மகன்மார்கள் இருந்தார்கள், ஒரு மகன் பால் குடிக்கக்கூடிய மகன், மற்றது பால் குடி மறந்த மகன், அந்த இரண்டு பேர்களையும் வைத்து, நீ என்ன ஏற்றுக்கொள், மூசாவை ரசூலாக ஏற்றுக்கொள்ள கூடாது, மூசாவுடைய ரப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள கூடாது, என்ன ஏற்றுக்கொள், இந்த ரெண்டு மகனையும் உன்னுடைய கண்ணுக்கு முன்னாலே நான் என்ன செய்வேன், அறுத்து விடுவேன் அல்லது நெருப்பில தூக்கி போட்டு விடுவேன் என்று சொன்னதற்கும் அந்த பெண் சொல்லிட்டா, பக்கதி மா அந்த கால், நீ எதை வேண்டும் என்றாலும் தீர்ப்பளி, உன்னுடைய தீர்ப்பு பெரிய தீர்ப்பல்ல, என்னுடைய ரப்புடைய தீர்ப்பு தான் உண்மையான தீர்ப்பு, எதை வேண்டும் என்றாலும் செய், அந்த என்னுடைய ஈமானை விடுவதற்கு நான் தயார் இல்லை. இப்பொழுது மூத்த மகன் அவர் தூக்கி எரியக்கூடிய அந்த நெருப்பு, எரியக்கூடிய நெருப்பில மூத்த மகன் தூக்கி எரியப்படுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, எரிந்து கொண்டு அவருடைய உயிர் பிரியக்கூடிய வேலையில, அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த காட்சிய அந்த தாய்க்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கின்றான். அந்த குழந்தை சொல்லிக் கொண்டே பிரிகின்றது, என்னுடைய தாயே, நீங்க பொறுமையா இருங்க, தாயே பொறுமையா இருங்க, அல்லாஹ் சுருக்கத்துல உங்களுக்கு இன்னும் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். இப்பொழுது தாய் இன்னும் உறுதியாகின்றார். இரண்டாவது பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை, கை குழந்தை, அதையும் தூக்கி போடப்படுகின்றது. அதனுடைய உயிரும் பிரியக்கூடிய வேலையில அந்த குழந்தையும் சொல்லிக் கொண்டு பிரிகின்றது, என்னுடைய தாயே நீங்க பொறுமையா இருங்க, நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன கூலிகளை வைத்திருக்கின்றான். இந்த சாட்சியை பிரானுடைய மனைவி அந்த சந்தர்ப்பத்தில் தான் பார்த்து அவளும் அதனால தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றாள். அதில் ஆசியா அலேஹி சலாத்து வசலாம், மேலான பெரியார்களே, கணவர்களே, சகோதர்களே, ஈமான பாதுகாப்பதற்காக வேண்டி பால் குடி மறந்த குழந்தை, பால் குடி குழந்தை கண்ணுக்கு முன்னால கொலை செய்யப்பட அவர்களோடு போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில திடீர் என்று சொல்லி பெரிய ஒரு நல்ல வாசனை ஒன்று வருகின்றது. நபி அவங்க கேட்டாங்க, யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, ஒரு நல்ல வாடை ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது, இது யாருடைய சுவர்க்கம், எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டதற்கு அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, முஹம்மது, இது யாருடைய சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய வாடை அல்ல, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌனுடைய கணக்காலனுடைய மனைவியுடைய கபிலிருந்து வரக்கூடிய வாடைத்தான் இந்த வாடை, துனியாவிலிருந்து அவளுடைய கபிலிருந்து வீசக்கூடிய இந்த வாடையைத்தான் நீங்கள் நுகர்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிந்தும் அவர்கள் கபிலிருந்து வரக்கூடிய வாடைய நபி அவர்கள் நுகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னா, ஈமானுக்காக வேண்டி யாராவது தியாகம் செஞ்சா அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் அது சாதாரணமானதல்ல, அது சிறியதல்ல, கயாமனால் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பெரிய பரிசை தான் ஈமானுக்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அதனால் அவர்கள் செய்த மாதிரி பெரிய தியாகங்களை எங்களால் செய்ய முடியாவிட்டாலும் கூட நாங்கள் சின்ன சின்ன தியாகங்களை தான் செய்கிறோம். ஊரிலே இருக்கிறோம், நாட்டிலே இருக்கிறோம், வீட்டை விட்டுட்டு பள்ளிக்கு வரோம், வீட்டில் இருக்கிற சுகத்தை விட்டுட்டு பள்ளியில வந்து ஏதோ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். இந்த சிறிய சிறிய தியாகங்களை கொண்டு அல்ஹம்துலில்லா அல்லாஹ் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னமும் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட தேவையா இருக்குது. எங்களுக்கு இன்னும் மாற்றங்கள் வரணும், எங்களுடைய கீழ மாற்றம் வரணும், எங்களுடைய இபாதத்தில் மாற்றம் வரணும், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தையில மாற்றம் வரணும், எங்களுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரணும். எந்த அளவுக்கு தியாகம் செய்வோமோ அந்த அளவுக்கு எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்துவான். அதற்காக வேண்டி நாங்களும் எங்களுடைய காலங்கள நேரங்களை கொடுத்து அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில வெளிக்கிளம்பி போறதுக்கு நாங்கள் எல்லாரும் உறுதியாக நியத்தி வைத்துக் கொள்வோமா? அந்த உறுதியான நீயத்தோடு அவசர அவசரமா மூணு மூணு சில்லாக்கள் போடுறது யார் யார் தயார் எழுந்து தைரியமா பேர்களை சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு நான் யாருக்கு போகாண்டு சோதனைகள் வந்து கேட்கும் அல்லாஹ் சொல்லுவான் உளி அவுளியா என்னுடைய நண்பர்கள் தப்போ என்னுடைய நேசர்கள் தப்போ சொல்லி அல்லாஹ் பிரச்சனைகளை சோதனைகள் அனுப்பி வைப்பான். சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் வந்து கேட்கும் யா அல்லாஹ் இன்றைய தினம் நான் யாருக்கு போக அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய விரோதிகள்கிட்ட நீ போய் சேர்ந்துகோ எனக்கு பாவம் செய்யக்கூடியவர்கள்ட்ட போய் சேர்ந்துகோன்னு சொல்லி அல்லாஹ் சந்தோஷங்களை அல்லாஹ்வுடைய விரோதிகள்ட்டையும் அல்லாஹ் சோதனைகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்ட்ட அனுப்பி வைக்கிறான். சோதனை வந்தா நாங்க அதை பெருசா என்ன நான் தான் கிடைச்சேனா வேற யாரும் கிடைக்கலையான்னு சொல்லாம ஏதோ அல்லாஹ் இந்த நாடு அனுப்பி வச்சிருக்கிறான். இந்த வேலையில அல்லாஹ்வுடைய கட்டளை என்றான் பார்த்து நாங்க தயாரானோம் உண்டா பின்னால் அல்லாஹ் பெரிய லேசுகளை வைத்திருப்பான். அதனால மற்றவங்களும் அவசர அவசரமா மூணு செல்லாக்கள் செல்லா போறதுக்கு உறுதியா நினைத்து போமா இன்ஷா அல்லாஹ். அந்த
تستحيث الفداء ففي صوتنا نغمة الكبرياء وتضحية تستحيث الفداء.